الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. وما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا وما عند الله خير وأبقى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மத்தியில் ஒன்று கொடுக்கும் இறை நேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு இவப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான வரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு நான் வசியை செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு நாள் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனது அரண்மனையிலிருந்து தனது படையினர்களுடன் வெளியேறி செல்கிறார். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனது படையுடன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அன்று பாக்தாத் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டி அதனுடைய மக்பராவை தாண்டி கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் பஹ்லூல் என்றவர் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை தூரத்தில் இருந்து ஏ முட்டாளே என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். ஒரு பெரும் பகுதிக்கான அரசர் கலீஃபா ஒரு சாதாரண ஒரு மனிதர் தன்னை பாற்று முட்டால் மடையன் என்று அழைத்த பொழுது கோபப்படாமல் சஞ்சலப்படாமல் அந்த மனிதனிடத்தில் நெருக்கமாக வந்தார். அன்பானவர்களே, அன்று அந்த பஹ்லூல் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை ஒரு முட்டால் என்று சொல்லும் அந்த நேரம் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு விசாலமான ஆட்சியை கொடுத்திருந்தான் என்றிருந்தால், ஒரு மனிதன் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக குதிரையில் பிரயாணம் செய்தால் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியுடைய அந்த டெரிட்டோரியை அவருக்கு சுற்றி வர முடியும். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒருபோது வானத்தை பார்த்து சொன்னார்கள், அம்திரி ஹைது ஷித்தி, ஏ வானமே, நீ விருப்பமான இடத்தில் உனது விருப்பத்தின் பேரில் நீ எங்கு போனால் எங்கும் மழை பெய்து கொள்ளலாம், ஆனால் இந்த பூமியில் நீ எந்த பகுதிக்கு, அது ஏசியாவாக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், மிடில் ஈஸ்டாக இருக்கலாம், நீ எந்த பகுதியில் மழை பெய்தாலும் அந்த மலையில் வரக்கூடிய விளைச்சல் என்னிடத்தில் வந்து சேரும் அளவுக்கு எனது ஆட்சி விசாலமானது என்று சொல்லும் இந்த கலீஃபாவை பார்த்துதான் இந்த பஹ்லூல் முட்டார் என்பதாக அழைக்கிறார். அன்பனவர்களே, கலீஃபா பஹ்லூலுக்கு நெருக்கமாக வந்தார். வந்து சொன்னார், பஹ்லூல், இந்த மிகப்பிரமாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரன் நான். பக்தாதுடைய மிகப்பெரும் அந்த அரண்மனையில் அந்த பலத்தில் வாழும் நான் முட்டாளா, அல்லது தனக்கு வசிப்பதற்கு வீடு கூட இல்லாமல் இந்த மக்பராவில் இந்த கபிரிஸ்தானில் வாழக்கூடிய நீ முட்டாளா என்பது எனக்கு அறிய முடியாமல் இருக்கிறது. இதனை கேட்ட பஹ்லூல் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, நானோ எனக்கென்று இங்கு அரண்மனை கட்டாவிட்டாலும், எனக்கென்று ஒரு பலத்தை நான் கட்டிக்கொள்ளாவிட்டாலும், நான் இங்கிருந்து எங்கு போக இருக்கிறேனோ, நான் எந்த இடத்திற்கு போய் சேரவிருக்கிறேனோ அந்த கபரை நான் அமைத்திருக்கிறேன், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ எந்த அரண்மனையை கட்டி அதில் வாழுகிறீர்களோ உங்களுக்கே நன்காக தெரியும், அந்த அரண்மனையில் நீங்கள் சதாவும் வாழப்போவதில்லை. ஒரு நாள் நீங்களும் இந்த கபருக்கு வரவிருக்கிறீர்கள், ஆனால் இந்த கபருக்கான ஏற்பாடுகளை நீங்கள் இதுவரைக்கும் செய்யவில்லையே. கலீஃபா அவர்களே, சொல்லுங்கள், இப்பொழுது நான் முட்டாரா அல்லது நீங்கள் முட்டாரா? இந்த வார்த்தையை கேட்டவுடன் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனது தாடி நலையும் வரும் வரைக்கும் அழுதார்கள். அழுதுவிட்டு பஹ்லூல் இடத்தில் சொன்னார்கள், பஹ்லூல், ஜிட்னி, மேலும் எனக்கு இது சரி வசியத்துகள் இருந்தால் சொல்லுங்களே. சொன்னார்கள், அலைக விகிதாபில்லா ஃபஇன்னஹு யக்ஃபீக். ஹலீஃபா அவர்களே, அல் குர்ஆனை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், இருக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானது. அல் குர்ஆன் உலகத்திலையும் ஆகரத்தையும் பற்றிய எல்லா செய்திகளையும் சொல்லிருக்கிறது. இந்த உலகத்தில் யாரு நண்பர், யாரு விரோதி, இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது, எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது, யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழகக்கூடாது, எதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் எதனை சேமித்துக் கொள்ள வேண்டும் எதனை கொடுக்க வேண்டும் என்று இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா யதார்த்தங்களையும் அல் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே ஹலீஃபா அவர்களே, குர்ஆனை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு போதுமானது என்பதாக சொன்னவுடன் ஹலீஃபா அவர்கள் பஹ்லூலை பார்த்து சொன்னார்கள், பஹ்லூல், சிறந்த உபதேசங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் செய்த இந்த நலவுக்கு நான் உங்களுக்கு பிரதிபகாரம் செய்ய ஆசைப்படுகிறேன். இது சரி வேணுமானாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். பஹ்லூல் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மூன்று தேவைகள் இருக்கின்றன, முடியுமாக இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தாருங்கள், நான் உங்களுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருப்பேன். கேட்டார்கள், என்ன தேவை? ஹலீஃபா அவர்களே, முடியுமாக இருந்தால் எனது ஆயுளை கொஞ்சம் அதிகரித்து தர முடியுமா, எனது வாழ்நாளை உங்களால் கொஞ்சம் கூட்டி தர முடியுமா? ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், லா கதிர், இன்னால் முடியாது. சரி பரவாயில்லை, மலக்குள் மௌத்தை விட்டாவது என்னை உங்களால் பாதுகாக்க முடியுமா? ஹலீஃபா அவர்கள் சொன்னார்கள், அதுவும் முடியாது. சொன்னார்கள், கடைசியாக குறைந்தபட்சம் நல்ல கயாமத்தினாலே என்னை நரகத்தை விட்டாவது உங்களால் பாதுகாக்க முடியுமா என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள், அதுவும் முடியாது. பஹ்லூல் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, நீங்கள் அரசன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், நான் ஒரு குடிமகனாக இருக்கிறேன், என்னை பொறுத்தவரையில் இந்த அரசனுக்கும் இந்த குடிமகனுக்கும் வித்தியாசம் இல்லையே, நானும் நீங்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், எனக்கு எந்த தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்றிருந்தால் நீங்கள் அரசன் என்பது சொல்லிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களை கடந்து செல்கிறார் பஹ்லூல். அன்பானவர்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஒரு மனிதன் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் தனது 46வது வயதில் வாலிபர், இன்றைக்கு ஈரானை அன்றையுள்ள ஒரு பகுதியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி படையெடுக்கிறார்கள், ஜிஹாதுக்காக யுத்தத்துக்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் அடையும் பொழுது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு நோய் வாய்ப்படுகிறார். அந்த நோய் சில நாட்கள் செல்ல அதிகரித்து ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு உணர்ந்தார்கள், இது எனது மரதுல் மௌத், நான் இங்கு மரணிக்க போகிறேன், இதற்கு அங்கால் எனக்கு வாழ்க்கை என்பது ஒன்றில்லை. அந்த உணர்வு ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு வந்த பொழுது தனது படையினர்களை அழைத்தார்கள். தான் இந்த பூமியில் தான் அடக்கம் செய்யப்பட போகிறார் என்பதை சொல்லி உடனடியாக தனது கபரை அந்த பூமியில் தோண்டுமாறு கட்டளையிடப்படுகிறது. கபரு தோண்டப்பட்டு தயாராக்கப்பட்டதன் பின்னால் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் நடக்கவும் முடியாது. அவர் பலரால் சுமக்கப்பட்டு அந்த கபருக்கு அருகாமையில் எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் உயிருடன். அந்த கபருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்ட ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அந்த கபரை பார்க்கிறார்கள். இந்த மிக பிரமாண்டமான இந்த ஆட்சிக்கு சொந்தக்காரர் இன்னும் சில தினங்களில் அல்லது இன்னும் சில மணித்தியாலங்களில் இங்குதான் போக இருக்கிறார். இது வெறுமனே 6 அடி மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிடங்கு, ஒரு குடி, அவ்வளவுதான். அங்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த கபரை பார்த்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொன்னார்கள், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, மா அக்னா அன்னி மாலியா, இன்று எனது சொத்து செல்வம் இந்த எந்த ஒன்றும் எனக்கு பெருமதி அற்று போய்விட்டது, ஹலக அன்னி சுல்தானியா, எனது அதிகாரம் எனது ஆட்சி இது அழிந்து போய்விட்டது, இந்த அதிகாரமும் ஆட்சியும் இந்த சொத்தும் செல்வமும் எனக்கு எந்த பெருமதியும் இன்றைய நாள் தர முடியாத அளவுக்கு has become useless, priceless. அதுக்கு பெருமதி ஒன்று இல்லையே என்று என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். யா மல்லா தஸூலு முல்கு இர்ஹம் மன் ஜால முல்கு. இறைவா, உனது ஆட்சி இது முடிவற்றது, இது என்றும் நிலைக்க போகிறது. ஆனால் என்னுடைய ஆட்சி இன்றையுடன் முடிவுக்கு வருகிறது, எனது ஆட்சி முடிய போகிறது. யாழ்லா, இன்று எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால் நான் உலகத்தில் விமோசனம் அடைய முடியாது. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையின் இந்த யதார்த்தத்தை நானும் நீங்களும் கட்டாயமாக புரிய வேண்டும். இங்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இது ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான். இங்கு நினைத்தாலும் இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தனக்கு எழுதப்பட்ட அந்த நேரம் வரும் பொழுது அந்த முழு உலகத்தை அவர் கொடுத்தாலும் ஒரு நிமிடம் ஒரு வினாடி அவருக்கு அதிகமாக வாங்க முடியாது. ஏனென்றால் அந்த ஒரு நிமிடம் ஒரு வினாடி என்பது இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கும் அனைத்து வஸ்துகளை விடவும் பெருமதி மிக்கது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, இது ஒரு T20 மேட்ச், இது டெஸ்ட் மேட்ச் அல்ல. முதலாவது இன்னிங்ஸ்ல இது சரி செய்துவிட்டு இரண்டாவது இன்னிங்ஸ்ல முதலாவது இன்னிங்ஸ்ல உட்டத்தை ரிகவர் பண்ணிக்கொள்றது. இங்க ஒவ்வொரு போலும் கவுண்டட், ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் இது கவுண்டட். அன்பானவர்களே, இதனை கவுண்ட் டவுன் பண்ண தெரியாத ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு போலும் இந்த வாழ்க்கையுடைய பெருமதியை அடைந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம் இன்றோ நாளோ நாளை மறுதினமோ அல்லது இன்னொரு மாதத்திலே ஒரு ரெண்டு மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ இது முடிய போகிறது. இது அளந்து நிறுத்து தரப்பட்ட நாட்கள், நேரங்கள், மூச்சுகள். அன்பான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை நாம் இதற்கு பாவிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் இதை அடைய வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். அன்பானவர்கள், இதுதான் ஒரு மனுடைய வாழ்க்கையின் சரியான பர்பஸை அறியாத ஒரு மனிதனுக்கு ஒரு போதும் இந்த வாழ்க்கையை முறையாக சரியாக பாவித்துக் கொள்ள முடியாது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்றொன்றில்லை. இவரெல்லாம் வெற்றி பெற்றவங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையில தோத்து போனவங்க என்று சொல்லி இந்த வாழ்க்கையில சக்சஸ் அல்லது ஃபெயிலியர் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையும் வைக்கவில்லை. உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தது தொடக்கம் மூத்து வரும் வரைக்கும் மனிதன் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணங்களும், ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு நிலைமைகளும், இவைகள் அனைத்தும் மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அல்லாஹ் இந்த நிலைமைகளை உருவாக்கினான் என்பதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது தபாரக அல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இங்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை இவ்வாறு இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி மாத்திரம்தான். இங்கு பணக்காரராக இருப்பதும் செல்வந்தனாக இருப்பதும் சோதனை, ஏழையாக வாழ்வதும் சோதனை, ஒரு ஆலிமாக இருப்பதும் சோதனை, ஒரு சாதாரண பொதுமகனாக இருப்பதும் சோதனை தான், இங்கு படித்தவனாக இருப்பதும் சோதனை தான், ஒரு இலட்ரேட்டாக இருப்பதும் சோதனை தான், இங்கு ஆணாக இருப்பதும் சோதனை, இங்கு பெண்ணாக இருப்பதும் ஒரு சோதனை தான். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் சுகம் ஒரு சோதனை, நோய் ஒரு சோதனை. தனது வாழ்க்கையில் இங்கு யாரும் சொல்ல முடியாது நான் வசதியாக வாழ்கிறேன் எனவே ஐ அம் எ சக்சஸ்ஃபுல் மேன். நோ, நான் படித்திருக்கிறேன் ஐ அம் எ சக்சஸ்ஃபுல் மேன். நோ, நான் ஆணாக இருக்கிறேன் சக்சஸ்ஃபுல். அப்படி என்றிருந்தால் ஒரு பெண்ணாக இருப்பது ஃபெயிலும் அல்ல, ஒரு ஆணாக இருப்பது சக்சஸும் இல்லை. வசதியாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, ஒரு மனிதன் ஏழையாக வாழ்வது என்பது வாழ்க்கையில் தோல்வியும் அல்ல, படித்தவனாக ஒரு ஆலயமாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றியும் அல்ல, ஒரு சாதாரண பொதுமகனாக வாழ்ந்து விட்டு செல்வது வாழ்க்கையின் தோல்வியும் அல்ல. இவைகள் அனைத்தும் மனிதனுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நிலைமைகள். இங்கு மனிதர்களில் ரெண்டே ரெண்டு சாரார்கள் மாத்திரம்தான் இங்கு வாழ்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதனை There are only two categories. ரெண்டே ரெண்டு சாரார்கள் மட்டும் தான் இங்கு இருக்கிறார். ஒன்று அல் கைஸ், இரண்டாவது அல் ஆஜிஸ். யார் உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை முறையாக பாவித்து சரியாக பாவித்து ஆகரத்தை தயார்படுத்திக் கொள்ள தெரிந்த ஒரு மனிதன் புத்திசாலி. ஒரு ஆண் ஆணாக இருந்து தான் எவ்வாறு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று தெரிந்தால் அவன் ஒரு வைஸ், அவன் ஒரு புத்திசாலி, இஸ் எ ஸ்மார்ட் காய். ஒரு பெண் பெண்ணாக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையால் எவ்வாறு அல்லாஹ்வை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று தெரிந்தால் அவள் ஒரு புத்திசாலி பெண்மணி. ஒரு செல்வந்தன் தனது செல்வத்தால் எவ்வாறு சொர்க்கத்தை அடைய வேண்டும், ஆகரத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தால் அந்த செல்வந்தன் ஒரு புத்திசாலி. ஒரு ஏழை தனது ஏழ்மையினூடாக எவ்வாறு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அறிந்திருந்தால் அவன் ஒரு புத்திசாலி. ஒரு ஆலிம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்மால் அவர் எவ்வாறு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று தெரிந்தால் அவர் ஒரு புத்திசாலி. எனவே அன்பான சகோதரர்களை, நாங்கள் யோசிக்க வேண்டும். இங்கு ஏழையோ பணக்காரரோ அறிவு கொடுக்கப்பட்டிருப்பது கொடுக்கப்படாமல் இருப்பது இவைகள் எந்தொன்றும் வெற்றியும் அல்ல ஃபெயிலியரும் அல்ல. சக்சஸ் ஓர ஃபெயிலியர். இங்கு நாங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையால் நமது ஆகரத்தை தயார்படுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தயார்படுத்திருக்கிறோம் என்றிருந்தால் நாம் ஒரு புத்திசாலி, அதனை தயார்படுத்தவில்லை என்றிருந்தால் ஹதீஸ் சொல்லுகிறது தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை முறையாக பாவிக்க தெரியாத ஒரு மனிதர் உலகத்தில் மிக பெரும் தோல்வியார். அவன்தான் முட்டார் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது மனதில் கையை வைத்து கேட்டு பாருங்கள். நாம் எல்லாரும் நினைச்சாலும் எல்லாரும் இங்க பணக்காரராக இயலாது. உலகத்தில் ஏழ்மை என்பதை ஒருபோதும் நமக்கு இல்லாமலாக்க முடியாது. உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த சமூகத்தில் எல்லாரையும் லிட்ரேட்டாக மாற்ற முடியாது. அன்பானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் சக்சஸ் என்றது இந்த உலகத்தின் எந்த விதமான விஷயங்களுடன் இந்த சக்சஸோ ஃபெயிலியரோ சம்பந்தப்படவில்லை. ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அன்பான சகோதரர்கள். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் இங்கு செலவழிக்கிறோம், இதற்கு செலவழிக்கிறோம். இதனால் இதனை அடைய போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அடைய வேண்டிய அந்த அடைவுகளின் பக்கம் நானும் நீங்களும் நகர்கிறோம் என்றிருந்தால், அதனை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால், உண்மையில் நானும் நீங்களும் ஒரு புத்திசாலி. அதனை செய்ய தவறிவிட்டோமாக இருந்தால் உலகத்தில் நீங்கள் யாராகவும் இருக்கலாம், எப்படியும் வாழலாம், ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை ஒன்று இல்லை என்பதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, நாம் போகவிருக்கக்கூடிய அந்த ஆகரத், அந்த மறுமையுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையுடன் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களே, கம்பேர் பண்ணி பாருங்களே, இந்த வாழ்க்கை என்பது என்ன. சில போது எங்களுக்கு உதாரணங்கள் சொன்னால் தான் இது புரியும் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணங்களினால் இதனை விளங்கப்படுத்தினார்கள் நமக்கு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு பரிசோதனை. நீங்க எல்லாம் கோஸ்டல் ஏரியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், முடியுமாக இருந்தால் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பயணங்கள் செய்கிறோம், பல இடங்களுக்கு போய் வருகிறோம், இந்த ஹதீஸை ஒரு நாள் பிராக்டிக்கலாக வாழ்க்கையில் செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடலுக்கு முன்னால் நிக்கட்டும், ஒரு ஆழமான ஒரு கடல், தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கடலுடைய எல்லை அவருக்கு தென்படுவதில்லை, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த கடல் நீண்டு செல்கிறது. அந்த ஆழமான அந்த நீளமான கடலுக்கு முன்னால் ஒரு மனிதர் நின்றதன் பின்னால் தனது கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரலை மாத்திரம் எடுத்து அந்த விரலை அவர் அந்த கடலுடைய நீருக்குள்ளால் இடட்டும், போடட்டும். விரல் எடுத்து அந்த கடலுடைய தண்ணீருக்குள்ளால் அப்படியே போட்டு அதுக்கு பின்னால் அந்த விரல் அப்படியே அவர் தூக்குற நேரத்தில் இந்த விரல் இருந்து சில சன்னீர் தொட்டு சொட்டுகள் இப்படியே கீழே விழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யன்துர் பிமா யர்ஜி, தனது விரலில் இருந்து கொட்டும் விழும் அந்த தண்ணீர் சொட்டுகளை அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும். எத்தனை தண்ணீர் சொட்டுகள் அந்த விரல் நீருக்குள்ள அந்த கடலில் இருந்து அந்த விரல் எடுத்திருக்கிறது என்ற அந்த நீர் சொட்டுகளை, அந்த வாட்டர் டிராப்ஸ் அவர் எண்ணிக்கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தண்ணீர் துளிகள் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. உங்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த மிகப்பிரமாண்டமான கடல் இருக்கிறது, இது ஆகிறதுடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த ஒரு சில தண்ணீர் சொட்டுகளுக்காக வேண்டி அந்த கடலை கைவிடும், அந்த கடலை இழந்து போகும் ஒரு மனிதனை விட உலகத்தில் மிகப்பெரும் ஒரு முட்டால் யாரும் இருக்க முடியுமா? உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எத்தனாயிரம் பாவங்களை செல்கிறோம். அன்பானவர்களை, அந்த ஒவ்வொரு பாவம் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த கடலுக்கு முன்னால் விழும் இந்த தண்ணீர் சொட்டுகளை போன்றுதான். எத்தனை உறவுகளை வாழ்க்கையில் முறித்து வாழ்கிறோம், இவைகள் அனைத்தும் இந்த ஒரு சில வாட்டர் டிராப்ஸுக்காக வேண்டி மாத்திரம்தான். அந்த கடலை இழந்து அந்த நீர் சொட்டுகளை அடைய முயற்சிக்கும் ஒரு மனிதனை பார்த்து உலகத்தில் யாரு முட்டால் என்பதாக, யார் புத்திசாலி என்பதாக சொல்லப் போகிறார்? உலகத்தில் எவரும் அவரை புத்திசாலி என்பதாக சொல்ல மாட்டார். எனவே அன்பான சகோதரர்களே, கடலா இந்த தண்ணீர் துளிகளா என்பதை நாம் வாழ்க்கையில் தெரிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த வாழ்க்கையில் இந்த யதார்த்தங்களை நாம் புரியும் இந்த கட்டத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரும் முட்டாள் யாரு தெரியுமா? தனது வாழ்க்கையை, தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இன்னொருவருடைய சுகத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து தனது ஆகரத்தை இழக்கும் ஒரு மனிதனை விட இந்த உலகத்தில் மிகப்பெரும் ஒரு முட்டால் வேறு யாருமே வாழ முடியாது. அன்பான சகோதரர்களே, நமக்கு குழந்தைகள், மனைவிமார், பெற்றோர் இவர்களை சிறந்த முறையில் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும், அவர்களை கலங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா கடமைகளும் நமக்கு இருக்கிறது. அது எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த குழந்தைகள் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நமது மனைவிமார் ஒரு லக்ஷரி லைஃப் ஒன்றை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நமது குடும்பத்தினர்கள் சமூகம் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குக்காக வேண்டி, யாரோ ஒருவருக்காக வேண்டி தனது ஆகரத்தை இழக்கும் மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களை விட இந்த உலகத்தில் முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார். அன்பானவர்களே, அவர்களுக்கு செலவழிப்போம், ஆனால் முறையாக எனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துவோம், அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதற்காக வேண்டி உள்ள எல்லா பாவங்களையும் செய்து நாம் ஒருபோதும் நமது ஆகரத்தை இழந்துவிடவே கூடாது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தின் உறவுகள் இதாக முக்கியம். இதன் உறவுகளை துண்டிப்பதை இஸ்லாம் மிகப்பெரும் பாவமாக பார்க்கிறது. ஆனால் அன்பானவர்கள், இந்த எல்லா உறவுகளும், அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தை பெற்றோருடைய உறவுகளாக இருக்கட்டும், இவ்வுலகத்தில் நண்பர்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளுடைய உறவுகளாக இருக்கட்டும், உலகத்தில் இந்த எந்த உறவுகளும், இந்த உறவுகள் நாம் மரணிக்கும் வரைக்கும் மாத்திரம்தான். உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த அளவுக்கு பெருமதி மிக்க நீங்க சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தாலும், இவைகள் அனைத்தும் கூடிய அளவு நமது கபிரஸ்தான் வரும் வரைக்கும் மட்டும்தான் வரப்போகிறது. அதற்கு அங்கால இந்த எந்த ஒன்றும் நம்முடன் சேர்ந்து பயணிக்க போவதில்லை. தனியாக பிறந்தோம், தனியாகத்தான் மரணிக்க போகிறோம், நாளை கயாமத்துடைய தினத்தில் தனியாகத்தான் எழுப்பப்படவும் போக போகிறோம். நாளை கயாமத்துடைய தினத்தில் ஒரு மனிதன், நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நமது பெற்றோரை காணாதவர்கள், அல்லது நமது குழந்தைகளை சிறிய வயதில் இழந்தவர்கள், அல்லது குழந்தைகள் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்திருக்கிறார்கள், அல்லது நமது பேர குழந்தைகளை காணாதவர்கள், நமது மூதாதையர்களை காணாதவர்கள், இவர்கள் அனைவர்களையும் சந்திப்பதற்கான ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம் தான் மனுடைய மஹ்ஷருடைய அந்த மைதானம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி மனிதன் வரும் வரைக்கும் முழுவதும் எவரும் தவறாமல் அங்கு ஒன்று சேர்க்கப்பட்டிருப்பார்கள். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய அப்பாவா, என்னுடைய வாப்பாவா, என்னுடைய உம்மாவா, குழந்தைகள, என்னுடைய பேர குழந்தைகள் என்று எல்லாரையும் பார்க்கலாம். ஆனால் மனிதனுக்கு அந்த பூமியில் மனிதனுக்கு உறவுகள் ஞாபகம் இருக்க மாட்டாது, உறவுகளை மனிதர்கள் சொல்லிக்கொள்ளவும் மாட்டார்கள். இதே என்ற வாப்பா, இதே என்ற உம்மா, இதே என்ற மவன், இதே என்ற பேரப்புள்ள, இதென்ன நாணம், இதென்ன தாத்தா என்பதாக யாரும் தனது உறவுகளை சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். அன்பானவர்கள், இது ஒரு பக்கம் இருக்க குரான் ஒரு படித்தரம் மேலே போய் சொல்லுகிறது, உறவுகளை சொல்லிக் கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றிருந்தால் சொல்லிக் கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களை காணக்கூட அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். ஒரு கணவன் மனைவியை கண்டால் எஸ்கேப் ஆகிடுவார், ஒரு மனைவி கணவனை கண்டால் அவரும் எஸ்கேப், ஒரு தகப்பன் குழந்தையை கண்டால், குழந்தை தகப்பனை கண்டால், சகோதரன் சகோதரியை கண்டால், குர்ஆன் சொல்கிறது இவர்களில் எவரும் இன்னொருவரை மீட் பண்ணுவதற்கு சந்தித்துக் கொள்வதற்கு அங்கு விருப்பப்பட மாட்டார்கள். நாங்கள் பிறந்ததும் தனியா, மரணிப்பதும் தனியே, தனியாக நாளை கயாமத்தினால் எழுப்பாட்டப்படுவதும் தனியாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதும் தனியாக மாத்திரம்தான். குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக, ஜமாத்தினர்கள் ஜமாத்தினர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டோம். என்னிடத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதில் என்னிடத்தில் இருக்கிறதா என்ற இந்த ஒன்றுக்கு மாத்திரம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஆன்சர் தேடிக்கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களே, எனவே நமது வாழ்க்கையை நாம் முறையாக சரியாக பயன்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நமக்கு முன்னால் ரமதான் இருக்கிறது. இந்த ரமதான் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையுடைய பர்பஸை விளங்காமல் வந்த மக்களுக்கு தனது வாழ்க்கையில் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதான் இருக்கிறது. இந்த ரமதானை முறையாக பாவித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களை, குறைந்தது இதனை மட்டும் இந்த ரமதானில் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் அந்த அடையாளத்துடன் மரணிப்பதற்கான தோப்பிக்கை நமக்கு தரட்டும். அமீன். தொழுகை, தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்கு நாளை கயாமத்துடைய நாளில் எந்த அடையாளமும் கூட கிடைக்க மாட்டார். தான் ஒரு முஸ்லிம், தான் ஒரு முஃமின் என்பதாக கூட அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொள்ள முடியாது. வேற எந்த ஒன்றும் செய்யலட்டையும் அல்லாஹ்வுக்கு முன்னால நானும் உனக்கு சுஜூத் செய்த ஒரு அடியான், நானும் தொழுதிருக்கிறேன், பாவங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கும், ஆனா நான் தொழுகையிட விஷயத்துல நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்றதுக்கான அடையாளத்துடையாவது வாழ்க்கையில் மரணிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். இந்த அடையாளம் இல்லாமல் மரணித்து நாளை கயாமத்தினால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சிந்தித்து கூட வாழ்க்கையில் பார்க்க முடியாத அன்பானவர்களே. எனவே ரமதான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு காலம். வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும், ஆனா மாறணும்னு நினைச்சா எந்த கட்டத்திலையும் மாறலாம். அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பவன், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் எவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய ரமதான் இதனை எத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அந்த ரமதானை அடைந்த அந்த ரமதானால் பிரயோஜனம் பெறக்கூடிய மக்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். எனவே அப்படியாப்பட்ட ஒரு நல்லோர்களாக வாழ்வதற்கும் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து ஒரு மௌத்தாகுவதற்கும் சமூகம் நம்மை அங்கீகரிக்க தேவையும் இல்லை. அவர்கள் இன்று ஏசுபவர்கள் நாளை புகழலாம், இன்று புகழும் சமூகம் நாளை உங்களை ஏசலாம். அவர்களை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எதற்கு படைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றி நமது கபரையும் ஆகரத்தையும் நமது மௌத்துக்கு பின்னர் கூடிய இந்த நிலையான இந்த பயணத்தில் நம் சொர்க்கம் போய் சேரும் வரும் வரைக்கும் நம்மை தயார்படுத்தும் நல்ல மீன்களாக வாழ்ந்து வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக.